ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு இது இரண்டாவது செஷன். 1893 இந்திய சரித்திரத்தில் முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில்தான் விவேகானந்தர் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் என்ற அமைப்பில் பேசுவதற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக அமெரிக்கா சென்றார். இந்த வருடத்தில்தான் காந்திஜி தென்னாப்பிரிக்கா சென்றார். அந்த வருடம் அவருடைய இந்திய சுதந்திர போராட்டத்தின் துவக்கமாக ஆனது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். 1893 பிப்ரவரி 6 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பம்பாயில் உள்ள அப்பல்லோ பந்தர் துறைமுகத்தில் வந்திறங்கினார். இந்திய மண்ணில் காலடி வைத்தவுடன் பேரமைதி அவர் மீது இறங்கியது. அது பல மாதங்கள் தொடர்ந்து அவரிடம் இருந்ததாக சொல்கிறார். இந்திய மண்ணில் காலடி வைத்தவுடன் தான் இத்தனை ஆண்டுகளாக தன்னை கவிந்திருந்த அந்த இருள் நீங்கியதை உணர்ந்ததாக குறிப்பிடுகிறார். அவரிடமிருந்து மட்டும் அந்த இருள் நீங்கவில்லை, மாறாக இந்திய மண்ணையும் மனிதகுல சமுதாயத்தையும் கவிந்திருந்த இருளும் அறியாமையும் நீங்கி ஒளியும் ஆற்றலும் பெற்றது என்று சொல்லலாம். அன்னை முதன் முதலாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த மறுநாள், அதாவது மார்ச் 30, 1914 அன்று தன்னுடைய டைரியில் இவ்வாறு எழுதுகிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றனர். அதனால் என்ன? இப்புவிமிசை நேற்று எவரை தரிசித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே போதும். இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும். நின் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியும் ஆகும் என்கிறார். மேலும் அப்பல்லோ பந்தரில் காலடி வைத்தது முதல் தனக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படத் தொடங்கின. இந்த அனுபவங்கள் இவ்வுலகத்திற்கு தொடர்பற்றவையாக இல்லை, மாறாக இவ்வுலகம் சம்பந்தப்பட்ட பெரும் அகவிளைவுகளை ஏற்படுத்துபவையாக இருந்தன என்கிறார். இந்த அனுபவங்கள் அவர் அதற்கான எந்தவித முயற்சியும் செய்யாமலேயே, வேண்டுமென்று கேட்காமலேயே, சற்றும் எதிர்பாராதபடி ஏற்பட்டது என்று எழுதுகிறார் பகவான். ஸ்ரீ அரவிந்தர் 1893 பிப்ரவரி 8 முதல் 1907 ஜூன் 17 பரோடா சமஸ்தானத்தில் 13 மேலாக பணியாற்றினார். பல்வேறு அலுவலகங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். சர்வே டிபார்ட்மெண்ட், ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் தலைமைச் செயலகம் ஆகிய இடங்களில் ஆரம்ப நாட்களில் வேலை செய்தார். இறுதியில் பரோடா கல்லூரியில் அவருக்கு நிரந்தர வேலை அளிக்கப்பட்டது. முதலில் பிரெஞ்சு விரிவுரையாளராகவும் பின்பு ஆங்கில விரிவுரையாளராகவும் பணியாற்றினார். அவரிடம் கற்ற மாணாக்கர்கள் அவரை மிகவும் விரும்பினர். அவர் சகஜமாக பழகக்கூடியவர் இல்லை என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நண்பர்கள் மட்டுமே இருந்தனர். எளிமையான வாழ்க்கை வாழ்பவர் அவர். இருப்பினும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாரபட்சமின்றி அவரோடு தொடர்பு கொண்டிருந்தவர்கள் அல்லது அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே மதிக்கும் அளவுக்கு அங்கிருக்கும் எல்லோருடைய நன்மதிப்பையும் மரியாதையையும் பெற்றிருந்தார். அவர் பேராசிரியராக இருந்தபொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார். நான் விளக்க குறிப்புகளை படிப்பதில்லை, எப்படியானாலும் அவை வெறும் குப்பைகள் என்று பதில் சொன்னேன். படித்துவிட்டு அதை கொண்டு மனம் என்ன செய்கிறதோ செய்யட்டும் என்று விட்டுவிடுவேன். ஆகவேதான் என்னால் ஒரு பண்டிதனாக ஆக முடியாது. செயின்ட் பால் பள்ளியில் என் 15வது வரை பின்னால் பெரும் பண்டிதனாகப் போகிறவன் என்று பெயரெடுத்திருந்தேன். 15 பிறகு என் புகழ் போய்விட்டது. அதற்கு காரணம் நான் நாவல்களையும் கவிதைகளையும் தான் எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பேன். தேர்வு வரும்பொழுது மட்டும் வகுப்பு பாடங்களை சிறிது படிப்பேன். அவ்வப்போது நான் கிரேக்கத்திலும் லத்தீனிலும் செய்யுட்கள் எழுதும்போது என்னுடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக என்னுடைய அசாத்திய திறமைகளை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் என என்னுடைய ஆசிரியர்கள் அங்கலாய்ப்பார்கள். கேம்பிரிட்ஜில் கிங்ஸ் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பிற்காக தேர்வு எழுதிய போது ஆஸ்கார் பிரவுனிங், இவர் ஒரு பிரபல கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர், என்னுடைய விடைகளை போன்ற விடைகளை தாம் இதுவரை பார்த்ததில்லை என்று கூறினார். அடுத்து பரோடாவில் ஏற்பட்ட சில அனுபவங்களையும் நாம் இங்கு பார்க்கலாம். பரோடா மகாராஜா கூட அவரை மிகவும் உயர்வாகவே போற்றினார். ஆனாலும் ஒருமுறை தன்னுடைய மனோதிடத்தை மகாராஜாவிடம் காட்டினார் நம் பகவான். மகாராஜா ஒருமுறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அதில் எல்லா அதிகாரிகளும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற விடுமுறை நாட்களிலும் அலுவலகத்திற்கு வந்து பணி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸ்ரீ அரவிந்தர் போகவில்லை. மகாராஜா அவருக்கு அபராதம் விதிக்க நினைத்தார். அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அபராதம் விதிக்கட்டும், நான் போகப் போவதில்லை என சொல்லிவிட்டார் ஸ்ரீ அரவிந்தர். மகாராஜா அமைதியாகிவிட்டார். இதை போன்ற பயமுறுத்தல்களுக்கெல்லாம் ஸ்ரீ அரவிந்தர் அடிபணிபவர் அல்ல என்பதை மகாராஜா பின்னால் புரிந்து கொண்டார். பகவான் சொல்கிறார், மாதவராவ் இந்து பிரகாஷ் என்ற பத்திரிகையில் என்னை எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அதில் காங்கிரஸை அதன் மிதவாத கொள்கைகளுக்காக வன்மையாக கண்டனம் செய்தேன். அவை சாட்டை கொண்டு அடிப்பது போல் இருந்தன. இந்த கட்டுரை தொடருக்கு ஸ்ரீ அரவிந்தர் பழைய விளக்குகளுக்கு பதிலாக புதிய விளக்குகள் என்று தலைப்பு கொடுத்திருந்தார். இந்து பிரகாஷில் வெளியான கட்டுரைகள் மூலம் ஸ்ரீ அரவிந்தருடைய பெருமைகள் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தன. விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் திறன், சொல்வன்மை, மொழியாட்சி, அசாதாரணமான துணிச்சல், பரிபூரண நேர்மை, கனலேறும் தேசபக்தி மற்றும் சுயநலமின்மை அந்த கட்டுரைகளில் வெளிப்பட்டன. 1894 வங்காளத்திற்கு சென்று அவருடைய உறவினர்களையெல்லாம் சந்தித்தார். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம், ஸ்ரீ அரவிந்தர் தமது தாயாரை சந்தித்த போது தாயாரால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவருடைய மனநிலை சரியில்லை, என்னுடைய ஆரோ இவ்வளவு பெரிய ஆளல்ல, அவன் சிறுபில்லை என்று சொல்லி அரவிந்தரை தன் மகனாக ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாராம். இங்கிலாந்தில் 14 ஆண்டுகள் தங்கி கல்வி கற்றதை விளக்கிச் சொன்ன பிறகு திடீரென நினைவு வந்தது போல் என் ஆரோவுக்கு விரலில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும் என்றாராம். உண்மையாகவே உடைந்த கண்ணாடி பாட்டிலால் ஏற்பட்ட வடு அவருக்கு உண்டு. அந்த அடையாளத்தை காட்டிய பிறகு அடையாளம் புரிந்து கொண்டாராம். 1895 ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய பாடல் தொகுப்பு ஒன்று சாங்ஸ் ஆஃப் மிர்டில்லா என்ற பெயரில் வெளிவந்தது. அது விற்பனைக்காக வெளியிடப்படவில்லை, நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுக்காக அது வெளிவந்தது. பரோடாவில் இருந்த காலத்தில் அவர் பல நூல்களை கற்றார். மகாபாரதம், காளிதாசன் ஆகிய இந்திய காப்பியங்களையும், ஹோமர், தாந்தே ஆகியோரின் காவியங்களையும் ஆழ்ந்து கற்றார். பம்பாயில் உள்ள 2 புத்தக கம்பெனிகளுக்கு புத்தகங்களை ஆர்டர் கொடுத்து அவை வந்தவுடன் மிக விரைவாகவே படித்து முடித்து விடுவாராம். புதிய புத்தகங்களுக்காக மீண்டும் ஆர்டர் கொடுத்து அதற்காக காத்திருப்பாராம். அவரிடம் ஒருமுறை ஒருவர் இவ்வாறு ஒரு கேள்வி அனுப்பினார் நம் பகவானிடம். தாங்கள் யோகத்தை தொடங்குவதற்கு முன்பே எவ்வாறு தங்களுடைய புத்தி கூர்மை இவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருந்தது? அதற்கு பதில் சொல்கிறார், யோகத்தை துவங்குவதற்கு முன்பே என்றெல்லாம் எதுவும் இல்லை. 1904 நான் இந்த யோகத்தை தொடங்கினேன். என்னுடைய எல்லா எழுத்துக்களும் சில கவிதைகளை தவிர பிற்பாடுதான் எழுதப்பட்டது. மேலும் என்னுடைய புத்தி கூர்மை என்பது பிறப்பிலேயே ஏற்பட்ட ஒன்று. யோகத்தை துவங்குவதற்கு முன்பு அது உயர்ந்த விதம் என்பது பயிற்சியினால் அல்ல, ஆனால் பலதரப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துவதற்கான கருத்துக்கள் நான் படித்த, பார்த்த அல்லது அனுபவமாக பெற்றதிலிருந்து வந்தது. அது ஒரு பயிற்சி அல்ல, இயல்பான வளர்ச்சி என்கிறார். இதை ஆங்கிலத்தில் அப்படியே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Question: How did your intellect become so powerful even before you started yoga? Answer: It was not any such thing before I started the yoga. I started the yoga in 1904 and all my work except some poetry was done afterwards. Moreover, my intelligence was inborn and so far as it grew before the yoga, it was not by training but by a wide haphazard activity developing ideas from all things read, seen or experienced. That is not training, it is natural growth என்கிறார். அவர் மிக எளிமையான உணவுகளையே உண்பாராம். சுவையை பற்றி பெரும்பாலும் பொருட்படுத்துவதே கிடையாது. மராத்திய உணவுகள் மிகவும் காரமாக இருப்பதாகவும் குஜராத்திய உணவுகள் அதிகம் நெய் கலந்திருப்பதாகவும் சொல்வாராம். இரவு வெகு நேரம் படித்துவிட்டு காலையில் நேரம் கழித்தே எழுந்து கொள்வாராம். 1898 ஸ்ரீ அரவிந்தர் வங்காள மொழி கற்றுக்கொள்வதற்காக ஸ்ரீ தினேந்திர குமார் ராய் என்பவரை அமர்த்தியிருந்தார். அதனால் அவருக்கு இந்த தினேந்திர ராய் குமார் ராய்க்கு ஸ்ரீ அரவிந்தருடன் ஒரு நெருக்கமான தொடர்பும் பழக்கமும் ஏற்பட்டது. அவர் வங்காள மொழியில் தான் எழுதிய கட்டுரையான அரபிந்தோ புரோசங்கே இல் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி பல தகவல்களை அளிக்கிறார். அவருடனான என்னுடைய முதல் சந்திப்பு எனக்கு ஏமாற்றம் அளித்தது என்கிறார் அதன் கட்டுரையாளர். இங்கிலாந்தில் பயின்றவர் என்பதால் அவரை பற்றிய கற்பனை இவ்வாறு இருந்தது. மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டு தலை முதல் பாதம் வரை ஹேட் கோட் பூட் என்ற பாணியில் இருப்பார் என்றும், கடுகடுப்பான பார்வையுடன் பயங்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உடையவராய் இருப்பார் என்றும் எண்ணியிருந்தேன். அவரை சந்தித்த போது எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சாதாரண காதி வேஷ்டியும் இறுக்கமான கோட்டும் கழுத்து வரை நீண்ட தலைமுடியும் முகத்தில் சில அம்மை தழும்புகளுடன் மென்மையான கனவுகள் நிறைந்த கண்களுடன் மெலிந்த தேகமும் கருத்த நிறத்துடன் பிரவாகமாக கொட்டும் ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், ஹீப்ரூ மற்றும் கிரேக்க மொழி வல்லுநராக இருந்தார் அவர். இதுதான் திரு அரவிந்த கோஷ் என்று அவர் எழுதுகிறார். அவருடன் பழகிய சில நாட்களிலேயே அவருடைய இதயம் இவ்வுலகத்தின் சிறுமைத்தனத்திற்கோ அழுக்கிற்கோ பாவத்திற்கோ ஆனது அல்ல. அவருடைய புன்சிரிப்பு எளிமையானது, குழந்தைத்தனமுடையது, குழந்தை போன்று மிகவும் மென்மையானது, இனிமையானது. அசைக்க முடியாத அகசங்கற்பம் அவருடைய முகத்தில் வெளிப்பட்டாலும் அவருடைய இதயம் துயருறும் மனித இனத்திற்கு தன்னையே தியாகம் செய்யக்கூடிய இறைவனை போன்ற ஒரு ஆர்வம் பெற்றிருந்தது. இம்மண்ணுலகம் சார்ந்த ஆசைகளோ சாதாரண மனித சுயநலத்தின் சாயலோ சற்றும் அவரிடம் இல்லை. அவர் எனக்கு நன்கு அறிமுகமான பின் எனக்கு விளங்கியது ஒன்றே ஒன்றுதான், அவர் இந்த உலகத்திற்கானவர் அல்ல. அரபிந்தோ நாடு கடத்தப்பட்ட ஒரு கடவுள். அவருடைய வார்த்தைகளிலேயே இதை பார்க்கலாம். த மோர் ஃபெமிலியர் ஐ பிகேம், த மோர் இட் டான்ட் அப்பான் மீ தட் ஹீ டிட் நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். அரபிந்தோ வாஸ் அ காட் இன் எக்ஸைல். நன்றி. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 3:30 மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.